பிறப்புகளும் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிப்போம்.
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அந்த வாக்குத்தத்தங்களை அவன் பெற்றுக்கொள்ள தேவன் கொடுத்த நிபந்தனைகளையும் இந்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம். நான் பல தடவைகள் இந்த அதிகாரத்தை வாசித்திருக்கிறேன், போதித்திருக்கிறேன். ஆனால் கடந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை நான் பார்த்தபோது இன்னும் அதில் சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு வழங்க பண்ணினார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஒரு பிரசங்கியுடைய இருதயம் ஒரு ஊறுகிற கிணறு போல, அதை மீண்டெடுக்கிறவன் பாக்கியவன். அது தேவன் என்ற உள்ளத்தில் தருகிற அல்லது தந்திருக்கிற சில உணர்வுகளை, எண்ணங்களை சத்தியத்திலே அடிப்படையிலே இவளோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆண்டவருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். ஆபிரகாம் என்கிற மனிதனை தேவன் அழைத்தார். விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று வேத நாம் வாசிக்கிறோம். ஆனால் முதல் விசுவாசத்தினாலே நீதிமான் என்ற ஒரு பெருமையை சம்பாதித்த முதல் மனிதன் ஆபிரகாம். அது மட்டுமல்ல, இந்த அழைப்பு ஒரு மகா ஒரு பெரிய அழைப்பு. இதை நான் விளங்கிக் கொள்ளுற அளவுக்கு விளங்கப்படுத்த எனக்கு தெரியல. I can understand something, I could not express everything what I have in my heart today. ஏனென்றால் மனிதகுலம் பாவத்தில் விழுந்தபோது, தேவனை விட்டு தூரமான போன போது, அல்லது தேவனுக்கு துரோகிகள் ஆன போது, தேவன் மனமடிவாகினார். ஏனென்றால் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து அவர்களை மனப்பூர்வமாக ஆசீர்வதித்து அவர்களை இருக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நல்ல இடத்தையும் ஏற்படுத்தி ஏதேன் என்கின்ற தோட்டத்தில் அவர்களை வைத்து எந்தவித குறைவும் இல்லாமல் எந்தவித பயமும் இல்லாமல் அவர்களை வாழ வைத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார். அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய ஊழியத்தை முடித்து அல்லது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவர் பரமேறி போகிற வேளையிலே சீசர்கள் 11 பேரும் பார்த்து கொண்டு இருக்கத்தக்கதாக ஒரு மேகம் இறங்கி வந்து ஆண்டவர் இயேசுவை அப்படியே அவர்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொண்டு போகிறதை அந்த 11 பேரும் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களால் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இயேசு மேகத்திலே ஏறி போறதை அவர்கள் பார்த்துட்டே இருக்கிறார்கள். லூக்கா அதை விவரிக்கிறார். என்ன நடக்கிறது? மேகத்திலே ஏறி போன ஆண்டவர் இயேசு சீசர்கள் தங்களுடைய கண்கள் பார்க்கும் வரைக்கும், அதாவது ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீசர்களுடைய மாமிச கண்களுக்கு மறையும் வரைக்கும் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே போனார் என்று வேதம் விவரிக்க விவரிக்க என்னுடைய பார்க்க ஆசையாக இருக்கிறது. இதுல இருந்தெல்லாம் நான் கற்றுக்கொள்ள ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கவே சித்தமுள்ளவராக இருக்கிறார். நமக்கு இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டு. ஒரு வருஷத்தை தேவன் தான் நன்மையால முடிசூட்டுகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லப்படுறது. எல்லாருக்கும் வருஷம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த திங் காரியம் என்னவென்றால், வருஷம் நன்மையால ஆசீர்வதிக்கப்படுகிறதா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. எல்லோரும் வாழுகிறார்கள், ஆனால் எல்லோரும் ஆசீர்வாதமாக வாழுகிறார்களா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்றால் அவன் தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருந்துதான் ஆக வேண்டும், வேற வழியே இல்லை. ஆகவே இங்கே ஆபிரகாமை நாம் பார்க்கிறோம், அவன் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறான். என கருமான நான் சொல்லது போல அந்த கவனிகள், இந்த ஆபிரகாமுக்கு ஏழு விதமான வாக்கு தத்தங்கள் தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏழு வாக்கு தத்தங்களை ஆபிரகாம் ஆதி தகப்பன், ஐ மீன் விசுவாசிகளின் தகப்பன், ஏழு வாக்கு தத்தங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் இந்த வாக்கு தத்தங்களுக்காக அவர் காத்திருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் அவர் தேவனோடு இந்த உலகத்துல சஞ்சரித்திருந்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். ஆண்டவர் அவரை அழைத்த போது அவருக்கு 75 வயது, அவர் மரிக்கும் போது அவருக்கு 175 வயது, அவருடைய தகப்பனாகிய தேராக மரிக்கும் போது 250 வயது. ஆகவே ஆரான் என்கின்ற ஊரிலே தன் தகப்பனோடு வாழ்ந்து கொண்டு இருந்த ஆபிரகாம் அவருடைய குடும்பமும் திடீரென ஆபிரகாமின் தகப்பனாகிய தேராகக்குள்ள என்ன நடந்ததோ தெரியவில்லை, அதை குறித்து வேதத்தில் வெளிப்பாடு இல்லை. ஆனால் திடீரென்று தேராகு தன் குடும்பத்தை, அதாவது ஆபிரகாம் உட்பட லோத்து உட்பட தன் முழு குடும்பத்தையும் சேர்த்து கொண்டு அவன் கானான் தேசத்துக்கு போறதுக்கு புறப்பட்டிருக்கான். அதற்கு நீங்க 11 அதிகாரத்தின் கடைசி வசனங்களை வாசித்து பார்த்தால் தெரியும். ஆகவே தேராகு ஆரான் என்கின்ற ஊரை விட்டு கானான் தேசத்துக்கு போறதுக்கு தன் முழு குடும்பத்தோடும் புறப்பட்டு வந்தவர். ஆனா இடைநடுவிலே ஊர் என்கிற இடத்துல வந்து கூடாரம் போட்டு விட்டார். ஏன் அப்படி அந்த இடத்துல தங்கினார் என்பதற்கு வெளிப்படையான ஒரு வெளிப்பாடு வேதத்துல இல்லாவிட்டாலும், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, என்னுடைய ஐ மீன் வேத வெளிச்சத்தின், எனக்கு கிடைக்கிற வெளிச்சத்தின் படி, தேராகு ஏற்கனவே ஒரு வசதி உள்ள ஒரு மனிதனாகத்தான் இருந்திருக்கிறார். ஆஸ்தி அந்தஸ்து மிக்க ஒரு குடும்பமாகத்தான் ஆபிரகாமின் குடும்பம் இருந்திருக்கிறது. ஒருவேளை அவர் கானான் தேசத்துக்கு வந்தவர், இடைநடுவிலே அவர் தங்கின இடம் அவருடைய உள்ளத்துக்கு பிடித்ததாக இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் அவர்கள் கால்நடைகள் அதிகமாக அவர்களுக்கு இருந்தபடியால் அந்த இடம் அவளுக்கு ஏற்றதாக இருந்தபடியாலும், வசதியின் அடிப்படையில் ஆறான், அதாவது தேராகு அந்த இடத்துல தங்கி கூடாரம் போட்டு தங்கி இருந்திருக்கலாம். ஆனாலும் நான் இதிலே சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான குறிப்பு என்னவென்றால், ஆண்டவருடைய அனாதி திட்டத்திலே, ஆண்டவருடைய அனாதி அழைப்பின் திட்டத்திலே தேராகுக்கு பங்கு இருக்க இல்லை. மட்டுமல்ல, லோத்துக்கும் அதுல பங்கு இருக்கிறது. தேவன் அல்லது தேவனுடைய அழைப்பு ஆபிரகாம் மேலதான் இருந்தது. ஆகவேதான் தேராக மறித்த பிற்பாடு தேவன் ஆபிரகாமோடு பேசினார். அதற்கு முதல் ஆபிரகாமோடு தேவன் இடைப்பட்டதாக நாம் எந்த ஒரு இடத்தை நாம் பார்க்க முடியாது. This was the first time, beginning time, தேவன் ஆபிரகாமோடு முதல் தடவையாக இடைப்பட்டார். இடைப்பட்டு அவர் சொன்ன முதல் வார்த்தைகள் என்ன தெரியுமா? உன் தேசத்தை விடு, உன் ஜனத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு. இதற்கு பிற்பாடுதான் ஆசீர்வாதம். இந்த மூன்று நிபந்தனைகளுக்கு பிற்பாடுதான் அவர் ஏழு விதமான ஆசீர்வாதங்களை குறித்து அங்கே பேசுகிறார். சோ எவ்ரி பிளஸ், எல்லா ஆசீர்வாதமும், தேவனாலே கொடுக்கப்படுற எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு நிபந்தனையின் அடிப்படையிலே வேதத்தில் இருக்கிறதை நாம் தெளிவாக காண முடியும். சோ ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, உன் தேசத்தை விடு, உன் ஜனத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு, மட்டுமல்ல நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஆனாலும் என்ன தேசத்துக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லு, நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போ. பொதுவாக நமக்கு விட்டு விடுகிறது என்றது இலகுவான காரியம் இல்லை இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பெரும்பாலும் பிடித்தவைகளாக வைத்திருக்கிறவைகளை இன்னொருவர் விட்டுவிட சொல்லும் போது அவைகளை விட்டு விடுவது இலகுவான காரியம் அல்ல. நாம் மிகவும் விரும்புகிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றதும் பிரியமான சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் அவைகளை விட்டு விடுகிறது என்பது இலகுவான ஒரு காரியம் அல்ல. அந்த நாட்களிலே தகப்பன் வீடு என்பது ஆபிரகாமின் காலத்திலே பாரம்பரியமாக தகப்பன் வீடு என்பது பாரம்பரியமாக அவர்கள் மிகவும் பேணப்பட்ட ஒரு காரியம். தகப்பனுடைய வம்சாவளி, தகப்பனுடைய பேர், தகப்பனுடைய சொத்து என்று சொல்லி அந்த நாட்டிலே இருந்த ஜனங்கள் மிகவும் பேணி பாதுகாத்து வந்தார்கள். யூதர்களுக்குள்ளேயும் இந்த காரியம் தொடர்ந்து வந்திருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கட்டத்திலே இயேசுவுக்கு இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள், நாங்கள் எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு பிறந்தவர்கள், மட்டுமல்ல பாதாளத்தில் கிடக்கிற ஒருத்தனும் கூட ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறான், என் தகப்பனாகிய ஆபிரகாமை, ஈவன் தோ தேவ வழியை விட்டு விலகி பாதாளத்திலே கிடந்தாலும் ஆபிரகாமை தகப்பன் என்று அழைக்கிறதுல அவனுக்கு ஒரு பெரிய ஒரு விருப்பம் இருந்தது. ஆபிரகாமை முஸ்லீம்களும் ஏற்றுக்கொள்றார்கள், ஆபிரகாமை முஸ்லீம்கள் இப்ராஹிம் என்றார். ஈவன் தோ இஸ்ரவேலரும் ஆபிரகாமை ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் ரெண்டு பகுதியும் இயேசு கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்ணி விட்டார்கள். இட் இஸ் எ பிட்டி. ஆண்டவருக்கு சோதரம், நம்முடைய கண்களை அவர் திறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிற மெய்யான ஒரே ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லு. சோ ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ரெண்டு கட்டத்தை நீங்கள் கவனமாக அந்த வசனங்களை படிக்கிறீர்களா இருந்தால் ரெண்டு காரியத்தை மிக கவனமாக கவனிக்கலாம். ஒன்று, ஆபிரகாம் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக வாழ்ந்திருக்கிறார். நான் சொல்றது நன்றாய் கவனி. ஆபிரகாம் பூமியிலே அவர் வாழ்ந்திருக்கும் போது அவர் ஆசீர்வாதமாக வாழ்ந்திருக்கிறார். மறுபக்கம் ஆபிரகாம் அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்திருக்கிறார். ரெண்டு பக்கம் இருக்குது என கவனி அல்ல தயவுசெய்து. ஆசீர்வாத வாழ்க்கை என்கின்றது ரெண்டு பக்கங்களை கொண்டது. பொதுவாக நாம் ஒரு பக்கத்தை தான் பார்க்கிறோம். ஆனால் உண்மையாக தேவனுக்கு முன்பாக ஆசீர்வாதமாக வாழுகிற ஒரு வாழ்க்கை என்பது இரு பக்கங்களை கொண்டது. ஒன்று, நாம் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழுகிறது. மறுபக்கம் நாம் இந்த உலகத்திலே அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவது. விளங்கினார் ராமே சொல்லுங்க. பொதுவாக நாம் ஜெபிக்கும் போது என்ன சொல்கிறோம், அது தவறு இல்லை, ஆனா நாம விளங்கிக் கொள்ள சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாது. பொதுவாக நாம் ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதி. ஒருவரை ஜெபம் பண்ணி விட்டு பாருங்க, ஒரு பத்து நிமிஷம் ஜெபம் பண்ணி பார்த்தால் எப்படியாவது இந்த ஆசீர்வாதம் என்ற ஒரு சொல்லு ஜெபத்துல வந்துதான் ஆகும். நீ கவனிச்சு பாருங்க, அது 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 பழக்கமாகி அது நம்முடைய ஜெபத்துல வழக்கமாகிட்டதோ எனக்கு தெரியல. ஆனாலும் பொதுவாக நம்முடைய வாழ்க்கை வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன, ஆசீர்வதியும். எஸ், தப்பில்லை, நாம் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் தான். ஆனால் மறுபக்கத்தையும் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆபிரகாம் ஆசீர்வாதமாக வாழ்ந்தார், மட்டுமல்ல அவர் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் வாழ்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக திகழ்ந்தார், மட்டுமல்ல அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக தன் நினிவிரை இழுவேலே சிறுவேலே தந்து இருக்கிறார். சரி, ஒரு ஆமை சொல்லுங்க.
சோ பொதுவாக இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் ஒரு பக்கம் தான் பார்க்கிறார்கள். அது என்ன பக்கம் தெரியுமா? நான் இந்த உலகத்துல ஆசீர்வாதமாக வாழ, பட் நீயும் நானும் அந்த கூட்டத்தில் இருந்து ஆபிரகாமை போல தேவனால பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், அல்லது தேவனாலே இந்த உலகத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நாம் ஆசீர்வாதமாக வாழணும் உண்மைதான். அதே நேரத்தில் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேணும். சரி, ஒரு ஆமை சொல்லுங்க. ஆனா இன்றைக்கு நாம் ஒரு பக்கத்தை மாத்திரம் நாம் பார்ப்போம். நமக்கு இருக்கிற நேரத்துக்கு முன்பா என்ன கவனிங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கை அல்லது நான் ஆசீர்வாதமாக வாழணும், ஆசீர்வாத வாழ்க்கை என்றா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருவரை உங்களுக்கு மக்கி கொண்டு தந்து சொல்லுங்க, ஆசீர்வாதமாக வாழ்ற வாழ்க்கை என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு எப்பொழுதும் மக்கி கொண்டு தந்தா ஒவ்வொருவரும் நீங்க ஒரு கருத்து சொல்லுவீங்கன்னு எனக்கு நன்றாய் தெரியும். ஆனா தேவ பார்வையில இருந்து ஆசீர்வாதமான வாழ்க்கை என்றால் என்ன என்பதை கவனிப்பதுதான் தேவ பிள்ளைகளுக்கு ஏற்றதும் தகுதியுமானது. புரிஞ்ச ஒரு ஆமை சொல்லுங்க. நான் சொல்ல போறது கவனி, ஒரு நாளைக்கு ஒரு நேர உணவு உனக்கு இருந்து, நீ இருக்க படுக்க ஒரு வீடு இருந்து, நீ மாற்றி கொடுக்க உனக்கு மறு வஸ்திரம் இருக்குமா இருந்தால் ஐ டெல் யூ பீப்புள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. ஏன் தெரியுமா? இன்றைய நவீன உலகத்தில் ஒரு நாள் ஆகாரம் இல்லாமல் பட்டினி கிடந்து செத்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்த வேண்டிய அவசியமே இல்லை, ஆயிரம் ஆயிரம் பல்லாயிரம். ஒரு நேரம் நல்ல உணவு இல்லாமல், சரியான உணவு இல்லாமல், ஒரு நேர உணவுக்காக கஷ்டப்பட்டு அது கிடைக்காமல் பட்டினியால் மரித்து போகிற ஜனங்கள் இன்றைக்கு ஆப்பிரிக்காவை பக்கம் நாம் திருப்பி பார்ப்போமா இருந்தால் அங்கே வருகிற செய்திகள், ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஆப்பிரிக்காவிலே பட்டினியினாலே வறுமையினாலே மடிந்து போகிறார். ஏன் அதிக தூரம் போவார்? இன்றைக்கு நம்முடைய நாட்டை எடுத்துக்கொள்ளும், நவீன ஆப்பிரிக்காவாக மாறிக்கொண்டிருக்கு. ஒரு நேர நல்ல உணவு கிடைக்காமல் இன்றைக்கு நம்ம நாட்டிலே ஏராளம் பேர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு நேர நல்ல உணவு கிடைக்குது, நாம் இருக்க படுக்க ஒரு நல்ல இடம் இருக்குது, வீடு இருக்குது, நாம் மாட்டி கொடுக்கிறதுக்கு ஒரு நல்ல மறு வஸ்திரம் இருக்குது என்று சொன்னால், நான் தேவனுக்கு முன்பாக சொல்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் இவைகள் கிடைக்காமல் இன்னைக்கு கஷ்டப்பட்டு அதனால் மடிந்து போறவர்கள் ஏராளம். அது மட்டுமல்ல, நீ ஒவ்வொரு நாளும் பயமின்றி நீ படுத்துறங்காயானார், நல்ல மருத்துவ வசதி உனக்கு இருக்குமா இருந்தால், நல்ல குடிநீர் வசதி கூட உனக்கு இருக்குமா இருந்தால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஏன் தெரியுமா? இன்றைக்கு இரவிலே நிம்மதியாக படுத்து உறங்க முடியல, பயம். நம்ம நாட்டை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரே சத்தம், 6 மணிக்கு பிற்பாடு வழியில போக முடியல, பயம். இன்னைக்கு இரவு படுக்கிறோம், என்ன நடக்குமோ தெரியாது, நாளை காலை எப்படி இருப்போமோ தெரியாது, பயம், திகில். இன்னைக்கு எத்தனையோ இடங்களில் நல்ல குடிநீர், எத்தனையோ நாடுகளில், எத்தனையோ பிரதேசங்களில் நல்ல மருத்துவ வசதி இல்லை, ஆனா நமக்கு தேவன் அவர்களை தந்திருக்கிறார். நான் உங்களை சொல்றேன், ஏற்கனவே நீங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எப்போதும் நம்முடைய உள்ளம் இல்லாதவைகளைத்தான் தேடும் பாருங்க, இருக்கிறவைகளை நினைத்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்றது மிக மிக குறைவு. நமக்கு என்ன இல்லை அதையே நாம் யோசிப்போம், ஆனா நமக்கு இருக்கிறவைகளை நினைத்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்றவர்கள் எத்தனை பேர்? அது மட்டுமல்ல, என்னை கவனி, ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பது ரெண்டு முக்கியமான காரியம் உண்டு. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பானா இருந்தால் அவனுக்கு ரெண்டு காரியம் முக்கியமாக இருக்கணும். ஒன்று சமாதானம், மற்றது சௌக்கியம். ஒன்று சமாதானம், மற்றது ஆரோக்கியம். உங்களுக்கு தெரியுமா, இந்த ரெண்டையும் இயேசு சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். 53:5 ஏசாயா என்ன சொல்றது தெரியுமா, படி. 53:53 ஏசாயா 53:5 படிங்க, படிச்சு பாருங்க. இயேசு நீயும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே தன் உயிரை தந்தாரே, அதற்கு பின்னாலே இருக்கிற ஆசீர்வாதங்கள் அநேகம் அநேகம் அநேகம். அவர்களில் இருக்கிற மிக முக்கியமான ரெண்டு ஆசீர்வாதம் என்னவென்றால் படிங்க 5:5.
நம்முடைய மிருதுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்
நொறுக்கப்பட்டார்.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை
அவர் மேல்
வந்தது.
அவருடைய
அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
கவனிங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினை அவர் மேல். He paid the price on the cross already because he நமக்கு சமாதானத்தை தருவதற்காக. என்னை கேளுங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆட்சினை அப்படியான அர்த்தம் என்ன, நமக்கு சமாதானத்தை தருவதற்காக அவர் ஆட்சினைப்பட வேண்டி இருந்திருக்கு. நமக்கு சமாதானத்தை அருள்வதற்காக அந்த கிரியத்தை இயேசு சிலுவையில் செலுத்த வேண்டி இருந்தது. நாம் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் பாடுகள் பட்டிருக்கிறார். நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நொறுக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார், அவர் பாவம் செய்ய அவருடைய வாயில வந்ததில்லை என்று வேதம் விவரிக்கிறது. பின்ன ஏன் அவர் பாடுபட்டார், நீயும் நானும் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு ஏற்கனவே சிலுவையில் தன் உயிரை தந்திருக்கிறார். மட்டுமல்ல, அது கடைசியாக சொல்லப்படுறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ஆண்டவர் இயேசுவின் சரத்துல தழும்புகள் எதற்கு என கருமையானவர்களே, ஒரு குற்றவாளிதான் தண்டிக்கப்படுகிறார், ஒரு குற்றவாளிதான் சவுக்கு நாளை 39 தடவைகள் அடிக்கப்படுகிறார் யூத சட்டத்தின்படி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 39 தடவை சவுக்களால் அடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அடிகள் அவர் சரீரத்திலே தழும்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கைகள் சிலுவையிலே அறையப்பட்டது. குஷ்ட நோய்களையும் கூசாமல் தொட்டு குணமாக்கின அந்த அன்பு கரங்களுக்கு இந்த உலகம் கொடுத்த பரிசு ஆணிகள் பாருங்க. அவருடைய கைகளிலே தழும்புகள், கால்களிலே தழும்புகள், எதற்காக, நம்முடைய நோய்களை குணமாக்குவதற்காக. ஆகவே நீயும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டிருக்கிறார். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவன் சமாதானமாக இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ வீடுகளிலே பார்ப்பீங்களா இருந்தால், படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, நல்ல தொழில் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, ஆனால் வீட்டில் சமாதானம் இல்லை. ஒருவர் இப்படியாக பாடினார் இல்லையா, 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். நல்லாலம் உழங்கிருக்கு தோத்திரம். மனிதனுக்கு எல்லாம் இருந்து என்னங்க, வீடு நரகம் போல காட்சி அளிக்குது. சிலருக்கு வேலை முடிஞ்சா வீட்டை போக விருப்பம் இல்லாம இருக்கு. வீட்டிலே சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, தனி மனித வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஓகே, ஒருவேளை நம்மிடத்துல பணம் இருக்குமா இருந்தால் நாம் விரும்புகிற சில பொருட்களை சந்தையில போயோ மார்க்கெட்ல போயோ நாம் வாங்கி கொள்ளலாம். ஆனா சமாதானத்தை எங்கே நாம் வாங்குறது, யார் நமக்கு தர முடியும்? ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. உலகம் சில பொருட்களை நமக்கு தரலாம், ஆனா சமாதானத்தை தர முடியாது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். ஏனென்றால் அதற்காக அவர் கிரயம் செலுத்தியிருக்கிறார் சிலுவையில். சும்மா அதை தர முடியல, நமக்கு சமாதானத்தை தருவது அவருக்கு இலகுவாக இருக்கல, அவர் பாடுபட வேண்டி இருந்தது. அவர் நொறுக்கப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார், காயப்பட்டார். அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தி இருக்குது. தெய்வம் ஆண்டவர் கடவுள் இறைவன் இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவதற்காக சிலுவையிலே அவர் பாடுபட்டார், மரித்தார். அந்த சிலுவையிலேதான் உனக்கும் எனக்கும் தேவையான ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கிறது என்பதை நீ மறந்துடாது. ஹல்லேலூயா. இந்த உலகம் உனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தர முடியாது. ஒருவேளை படிப்பை தரலாம், பணத்தை தரலாம், சில பொருட்களை தரலாம், நீ அறிவை பெற்றுக் கொள்ளலாம், உலகத்திலே ஆற்றலை பெற்றுக் கொள்ளலாம், ஆனால் சமாதான வாழ்க்கை உனக்கு வேண்டுமா இருந்தால், சமாதானமான வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், நான் சிலுவைக்கு வரவுடைய தவிர வேறு இடம் எனக்கு இல்லையே இல்லை. விளங்கின ஒரு ஆமை சொல்லுங்க. ஆகவே ஆசீர்வாத வாழ்க்கை என்பது நாம் சமாதானமாக வாழ்வோம். குறைவுகள் இருக்கலாம், ஆனால் சமாதானமாக இருக்கலாம். உலகத்தாடத்தில் இருக்கிற சில பொருட்கள், வசதிகள், வாய்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் சமாதானமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம நாட்டில் கஷ்டப்பட்டு வாழ்கிறவனும் பிரச்சனை இல்லாத அவன் சமாதானமாக இருக்க, ஆனால் படித்தும் பணக்கானாக வாழ்ந்தும் நிம்மதி இல்லாம சமானம் இல்லாமல் இருக்க எத்தனை பேர் தெரியுமா? எனக்கு அருமையான கூட ஆசீர்வாத வாழ்க்கை என்பது நாம் சமாதானமாக வாழும். நீ குழப்பத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ வேதனைகளோடும் போராட்டங்களோடு ஏன் வாழ? இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் ஏற்கனவே கிரயத்தை, சமானமாக வாழ்வதற்கு கிரயத்தை சிலுவையிலே அவர் செலுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு சமாதானமான வாழ்க்கை உண்டு. ஹல்லேலூயா. மட்டுமல்ல ஆரோக்கியம், ஏற்கனவே இயேசு சிலுவையிலே கிரயம் செலுத்தி இருக்கிறார். சரீரத்தில் தழும்புகள், அவர் குற்றவாளி அல்ல, அவர் பாவம் செய்ய அல்ல, அவர் அக்கிரமக்காரர் அல்ல, ஆனாலும் அவர் சரீரத்தில் தழும்புகளை எதற்காக? இன்றைக்கு நீ சுகத்தை சுகத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக, இன்றைக்கு நீ தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே இயேசு கிறிஸ்து தன் சரீரத்திலே தழும்புகளை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பது சமாதானமாக வாழணும், மட்டுமல்ல நாம் ஆரோக்கியமாக வாழணும். சரியில்ல ஒரு ஆமை சொல்லுங்க. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசீர்வாத வாழ்க்கை என்பது மிக முக்கியமான இன்னொன்றையும் குறிக்கிறது. அது என்ன தெரியுமா? அதுதான் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற, தேவனால் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற விலை மதிக்க முடியாத, சொல்லுங்க பாப்படி, அகட்சி, சல்வேஷன். அம்மாவும் அப்பாவும் எனக்கு ரட்சிப்பு தர முடியாது, எனக்கு வேண்டியவர்கள் அதை தர முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் இந்த ரட்சிக்கப்பட்ட, ரட்சிக்கப்படுகிற வாழ்க்கை நமக்கு தந்திருக்கார். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் ஆண்டவர் இயேசுவினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதை விட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வேற என்னங்க இருக்கு? சரி, இந்த ஒரு ஆமை சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். I will bless you, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். And you will be a blessing. நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று வாக்கு கொடுத்தார். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். என்ன கவனிங்க, இன்னும் முக்கியமான காரியத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் அல்லது கிருபை காலத்தில் நாம் எவரையும் சபிக்கிறதுக்கு தேவன் இடம் கொடுக்கவே இல்லை. நன்றாக விலை கொடு. ஈவென்டும் ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் சொன்னார், உன்னை சபிக்கிறவர்களை நீ சபி என்று ஆண்டவர் சொல்லல. நன்றாக விலை கொடு. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், அது தேவன் செய்ய வேண்டிய வேலை. எனக்கு விளங்கல. நான் கேள்விப்படுற சில காரியங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களும் சிலரை சிலர் சபிக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்படுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய சமூகத்தில் நான் சொல்றேன், சத்தியத்திற்படி எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் எவரையும் சபிக்க கூடாது, சபிக்க முடியாது. ஏன் இயேசு என்ன சொன்னார் நமக்கு? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. நாம் ஆசீர்வதிக்க, நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க கடமைப்பட்டிருக்கோம். We are the people who bless others. நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே, உங்களை துன்பப்படுத்துறவர்களை ஆசீர்வதிங்க. நாம் எவரையும் சபிக்க முடியாது. தட்டி தவறி கூட அந்த காரியத்தை செய்யாது. ஆண்டவன் நமக்கு அனுமதி தரவே இல்லை. தேவன் சொல்லாத ஒன்றை நாம் செய்ய துணிவானேன். ஆகவே நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கத்தான் வேண்டுமே ஒழிய இவரை நாம் சபிக்க கூடாது. ஒருவேளை நமக்கு சிலரை பிடிக்காம இருக்கலாம், ஒருவேளை சிலவர்கள் மற்றவர்கள் நம்மை கோபப்படுத்துற விதத்தில் சில காரியங்களை பேசலாம் செய்யலாம், இட்ஸ் ஓகே. ஆனாலும் நாம் எவரையும் சபிக்க முடியாதுங்க, சபிக்க கூடாது. தேவன் அதுக்கு அனுமதிக்கல. கீப் இட் யுவர் மைண்ட் டீப்லி ப்ளீஸ். ஏனென்றால் நீ தேவனுடைய பிள்ளை, நீ ஆண்டவனுடைய பிள்ளை, மற்றவனை நீ சபிக்க கூடாது. அதற்கு தேவன் இடம் தரவில்லை. சொல்ல கவனிங்க, உங்கள் கையில தேவன் கொடுத்திருக்கிற கத்தியை கவனமாக பயன்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுடைய கையில கொடுத்திருக்கிற பட்டயத்தை மிக ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்க. ஏன் தெரியுமா? அது இருபுறமும் கருக்குள்ளது. நாம் சொல்லுகிற வார்த்தைகள் திருப்பி நம்மையே ஒட்டாதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. நான் சொல்றத சொல்லிடுறேன், இதெல்லாம் கேட்டு நீங்க கரைக்கிறதோ பேசுறதோ இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ டெல் யூ தி ட்ரூத் வெரி கிளியர். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஏழு வாக்கு திட்டங்களை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். ரைட், இப்ப நாம் காரியத்துக்குள்ளே கடந்து போறோம். என்னை கவனிங்க, ஆசீர்வாத வாழ்க்கை என்பது ஒரு தெரிந்தெடுப்புங்க. தெரியுமா உங்களுக்கு? என்னை கவனிங்க, நான் தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு பேசினோடய உலகத்தாருக்கு அல்ல, அவங்களுக்கு நான் வேறு விதமாக பேசுவேன். சத்தியத்தை நல்லா கவனிங்க, என்ன சொல்றது நன்றாய் கவனிங்க. தயவு செய்து இந்த ஆண்டு ஓ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஆசீர்வாதமாக வாழுகிறது, நான் சொன்ன கவனிங்க, உங்க கரத்துல தான் இருக்கு. Beloved, I tell you again, இந்த ஆண்டு ஆடையோட வாழ்க்கையில நீ ஆசீர்வாதமாக இருக்க போறியா அல்லது சாபமாக இருக்க போறியா, உன்னுடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஓகே, தேவன் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், சந்தேகமே இல்லை, 100% இஸ் கரெக்ட். ஆனால் தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏற்ற வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது நம்மை பொறுத்தது. நாம் இருக்கிற வண்ணமாகவே இருந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை, நாம் இருக்கிறபடியே இருந்து கொண்டு நாம் வாழ்ந்தபடியே வாழ்ந்து கொண்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியுமா இருந்தால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவும் மாட்டார், நம்மை ஆசீர்வதிக்கவும் மாட்டார். பெலவே யாபேஸ் என்கின்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்றது. யாபேஸ் என்கின்ற பேருக்கு அர்த்தம் துக்கத்தின் மகன் என்பதா. அதாவது அவருடைய தாய் அவனை துக்கத்தோடையே பெற்றெடுத்து, எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால் துக்கத்தின் மகன் என்று அவனுக்கு பேரும் வைத்திருக்கிறான் என்றால் யோசித்து பாருங்க. தாயே துக்கத்தின் மகன் என்று பெயர் வைத்திருக்கிறார் யாவேஸ். அப்படி பிறந்த ஒரு மனிதன் தன் தேவனை அறிந்து ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக முழங்கால் போட்டு ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணா என்ன தெரியுமா? அவன் ஜெபித்த ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என் எல்லைகளை பெரிதாக்கும், என்னை தொடராதபடி என்னை பாதுகாக்க என்று கருத்தாக ஆண்டவர் நோக்கி அவன் மன்றாடினான். வேதம் சொல்றது தேவன் அவன் ஜெபத்தை கேட்டு அவனை ஆசீர்வதித்தான். துக்கத்தின் மகன் என்று தாயால் பேர் வைக்கப்பட்டு தகப்பனால் பேர் வைக்கப்பட்டு மற்ற ஜனங்களால் ஒவ்வொரு தடவையும் அவனை யாபேஸ் யாபேஸ் என்று மற்றவர்கள் கூப்பிடும் போது அர்த்தம் என்ன? துக்கத்தின் மகனே, துக்கத்தின் மகனே, துக்கத்தின் மகனே என்று மற்றவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் அந்த வார்த்தை அவனை இருதயத்தை உடைத்திருக்கும் இல்லையா? மற்றவனுடைய பேரை சொல்லி கூப்பிடும் போதெல்லாம் அவருடைய உள்ளத்துக்கு வேதனையாக இருந்திருக்கும். ஆகவே அவன் தேவனை நோக்கி கர்த்தா ஜெபித்தான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, இந்த சூழ்நிலை இருந்து எனக்கு விடுதலை தான், என்னை வாழவையும் என்னை ஆசீர்வதியும். கர்த்தா ஆண்டவர் நோக்கி மன்றாடினான். அந்த வேத போதி சொல்றது தேவன் அவன் ஜெபத்தை கேட்டு அவனை ஆசீர்வதித்தான். பாரு, யாக்கோபு என்கின்ற மனிதனை நாம் பார்க்கிறோம், தன் சகோதரன் ஏசாவுக்கு பயந்து இரவு தனித்திருக்கிறார். தன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் ஏற்கனவே அக்கறைப்படுத்தி விட்டு, ஆட்டில் இருந்து அக்கறைப்படுத்தி விட்டு இரவு தனியே இருக்கிறார். அந்த வேளையிலே தேவன் அவனை சந்தித்திருக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், உன் பேர் என்ன சொல்லு? யாக்கோபு. ஏன் ஆண்டவர் இப்படி கேட்டார் தெரியுமா? ஏற்கனவே தன் சகோதரனை இவன் ஏமாற்றி இருக்கிறான். எத்தனை நாட்டில் இருக்கிறான்? யாக்கோபு என்றால் ஏமாற்றுகிறவன் என்று, டிசீவர் என்று பேர் அர்த்தமா. ஆகவே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், உன் பேர் என்னப்பா சொல்லு? ஏ, ஆண்டவருக்கு தெரியாத பேர் தெரியும், ஆனா அவனை பார்த்து கேட்ட, உன் பேர் என்னப்பா சொல்லு? அவன் ஆண்டவரே, நான் யாக்கோபு, நான் ஏமாற்றினவன், என் சகோதரனை நான் ஏமாற்றி இருக்கிறேன். உடனடியாக ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் பேரையே மாத்தி விட்டார். இனி நீ யாக்கோபு அல்ல, இஸ்ரவேலன் சொல்லி பேர் வைத்தார். அவன் அக்கிரமங்கள் எல்லாம் அவனை விட்டு நீக்கினார். அவன் வாழ்க்கையை மாற்றினார். பயந்து கொண்டிருக்கிறான், ஆற்றை கடந்து போகிறேன், என் சகோதரனாக ஏஸ்தார் 400 பேரோடு என்னை எதிர்கொள்ள வருகிறான், என்னென்னு பார்க்க என் சகோதரன் பலத்தவனாக இருக்கிறான், நான் ஏற்கனவே நான் அவனை ஏமாத்தி அவன் சேர்த்த புத்திர பாகத்தை நான் எடுத்துக்கொண்டேன், அந்த கோபம் என் அண்ணனுடைய இருதயத்தில் இருக்கிறது, அவனுக்கு பயந்துதான் நான் சொந்த தேசத்தை விட்டு ஓடி வாழ்ந்து மறைந்து கொண்டிருந்தேன், இப்பொழுது அதே சொந்த சகோதரன் நான் சந்திக்க போறேன், பழைய பகையை தன் இருதயத்தில் வைத்து என்னை கொன்று போடுவானோ, என் பிள்ளைகளை கொண்டு போடுவானோ, என் மனைவிகளை கொண்டு போடுவானோ என்று பயந்து தனித்து கிரேசப்பட்டுக் கொண்டு இருக்கிறான். அந்த இரவிலே, அந்த நேரத்திலே தேவன் அவனை சந்தித்தார், கேட்டார், உன் பேர் என்னப்பா சொல்லு? அப்பொழுதுதான் அவனுக்கு தன் தமையனை சகோதரனை ஏமாற்றின காரியங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும். ஆனாலும் ஆண்டவர் அவன் அக்கிரமங்களை மன்னித்தார். யாக்கோபு லேசானவன் அல்ல, பிடித்தான், சரியான இடத்துல ஆண்டவரை பிடிச்சான். பாரு, ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். லார்ட் பிளஸ் மீ, என் உயிருக்கு நான் பயப்படுகிறேன், என் மனைவி பிள்ளைகளிட உயிருக்கு நான் பயப்படுகிறேன், இந்த சூழ்நிலையிலே எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருவரும் இல்லை, நோ ஒன் கேன் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, இந்த ஆட்டங்கரையிலே இந்த நாடு இரவிலே நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், என்னப்படுத்தி விட்டேன், என் சகோதரன் வந்து கொண்டிருக்கிறான், பழைய பகையை மனதில் வைத்து எங்களை கொண்டு போடுவானோ, நான் தனித்திருக்கிறேன், பயப்படுகிறேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, இந்த சூழ்நிலையில் இருந்து என்னை விடுவித்தால் ஒழிய, நீர் என்னை பாதுகாத்தால் ஒழிய, நான் உம்மை போக விடேன். ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டார், அவனையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தார், மட்டுமல்ல அவங்களை ஆசீர்வதித்தார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமானுக்களே, இந்த தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். பாருங்க, யாபேசை ஆசீர்வதித்த ஆண்டவர், யாக்கோபை ஆசீர்வதித்த ஆண்டவர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீயும் நானும் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சரி, இந்த ஒரு ஆமே சொல்லுங்க. சரி, இப்ப நாம் சீக்கிரமா போகும், நேரம் போகிறபடியால இப்ப நான் முதல் சொன்னேனே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆயத்தம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க நம்முடைய வாழ்க்கையை நாம் செப்பனிடணும். பாருங்க, அது மட்டுமல்ல, நான் சொன்னது போல நன்றாய் கவனிங்க, நாம் ஆசீர்வாதமாக வாழ்வதும் சாபமாக வாழ்வதும் நம்முடைய கருத்துல தான் இருக்கிறது. மட்டுமல்ல, இது நம்முடைய சொந்த தெரிந்தரிப்பாகும். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள், உபாகமம் 30வது அதிகாரம் சீக்கிரமாக வாருங்க. உபாகமம் 30வது அதிகாரம் 19-20 சீக்கிரமாக வாசிப்போம். சீக்கிரமாடுங்க. உபாகமம் 30வது அதிகாரம் 19-20.
நான் ஜீவனையும் மரணத்தையும்,
ஜீவனையும் மரணத்தையும்,
ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும்,
ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும்
உனக்கு முன் வைத்தேன்,
உனக்கு முன் வைக்கிறேன். வாசி. நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி, அதாவது வாழ்ந்திருக்கும்படி,
நீ ஜீவனை தெரிந்து கொண்டு
போது கவனிக்க. இதோ ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். Listen to me please carefully. ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன். நீ பிழைக்கும்படி, நீ வாழ்ந்திருக்கும்படி சரியானதை தெரிந்துகொள். தேவஜனமே, இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? எகிப்தில் இருந்து தான் அழைத்து கொண்டு வந்த தன் சொந்த ஜனத்தை வனாந்தரத்தில் வைத்து சொன்னாரு, இதோ நான் உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க என்னுடைய ஜனமா இருக்கிறீர்கள், ஆனாலும் நீ இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமாய் இருந்தால் இதோ நான் உனக்கு முன்பாக வைக்கிற இந்த காரியங்களிலே ஒன்றை நீ தெரிந்து கொள். ஒரு பக்கம் மரணம் இருக்கிறது, மறுபக்கம் ஜீவன் இருக்கிறது. ஒரு பக்கம் ஆசீர்வாதம் இருக்கிறது, மறுபக்கம் சாபம் இருக்கிறது. நீ தெரிந்து கொள், நீ தெரிந்து கொள். நீ ஆசீர்வாதமாக வாழப் போறாயா, சாபமாக வாழப் போறாயா, நீ தெரிந்து கொள். உனக்கு ஜீவன் வேண்டுமா, மரணம் வேண்டுமா, நீ தெரிந்து கொள். பாதாளமா, பரலோகமா, நீ தெரிந்து கொள். இடுக்கமான வாசலா, நெருக்கமான வழியா, தெரிந்து கொள். இட் இஸ் அப் டு யூ. இது உன்னை பொறுத்தது, இது உன்னை பொறுத்தது, இது உன்னுடைய கருத்துல தான் இருக்கிறது. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ பிழைக்கும்படி, நீ வாழும்படி தெரிந்து கொள், தெரிந்து கொள். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், உண்மைதான். ஆண்டவர் இயேசு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியல. பிகாஸ் நாம் ஆண்டவரை நம்புகிறோம், ஆனால் நாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு கொடுத்த கட்டளைகளை, கற்பனைகளை, நிபந்தனைகளை சற்று கவனிக்க தவறிவிட்டோம். எங்க வீட்டிலே சுகத்தில் ஒரு வாக்குத்தத்தை கலந்து மாட்டி வச்சிருக்கேன். அதை நான் வாங்கி கொண்டு மாற்றும் போது அதை குறித்து நான் பெருசா யோசிக்கல. எல்லாரும் வாங்குறது போல நான் கொண்டு வாங்க மாட்டிட்டேன். இப்ப கடந்த நாட்களாக இந்த சம்பவங்களை, இந்த வார்த்தைகளை நான் படுத்திருந்தால் கதவை திறந்து விட்டா அதை எனக்கு நேரம் இருக்கு. அவ படுத்திருந்து பார்த்தா வடிவம் தெரியும். பூமியில் உள்ள சகல ஜாதிகளின் பார்க்க நீ என்ன மேன்மையாக இருப்பார், அவருடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும். இதெல்லாம் அந்த வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்டது. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீ மேன்மையாக இருப்பாய் என்று அந்த வாக்கு தத்தம் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அதற்குரிய நிபந்தனைகள் அதுல இல்லை. இப்ப நம்முடைய கண்ணின் பார்வைகள் எங்கே அதிகமாக பதியுது, ஆசீர்வாதமான வார்த்தைகளிலே பதியுதே ஒழிய, அந்த ஆசீர்வாத வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு தேவையான நிபந்தனைகளே நம்முடைய கண்கள் பதியவில்லை. நாம வீட்டில் மாட்டி வைத்திருக்கோம், வாக்குத்தத்தங்களை ஒட்டி வைத்திருக்கோம், தப்பில்லை. பட் என்னுடைய விருப்பம் என்னவென்றால், அந்த வாக்குத்தத்தங்களுக்கு சொல்லப்பட்ட நிபந்தனைகளை நாம் கவனிப்பது மிக 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 அவசியம். ஏன் தெரியுமா? நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றினால் ஆசீர்வாதம் நம்மை தொடரும். பாருங்க, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்கெல்லாம் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் தாழ்ச்சியடைய மாட்டார்கள். நன்மை கிருபையும் என்னை தொடரும், நான் அவர்களை தொடர வேண்டிய அவசியம் இல்லை. வாக்குத்தம் என்னவென்றால், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். வாய் கர்த்தரே மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை அனுதினமும் நடத்துகிறார், அவர் என்னை பாதுகாக்கிறார், அவரின் ஆத்துமாவை தேற்றுகிறார், அவர் சத்துருக்களின் மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துகிறார். அவர் என் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய கோலும் தரியவில்லை. மரணையிலும் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன் தேவரேன் கூட இருக்கிறேன். கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியால் நான் தாழ்ச்சியடைய மாட்டேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், தான் ஒவ்வொரு நாளும் காலை எழும்பினத்தில் இந்த வாக்குறுதை சொல்லுவார், கத்தரின் மேய்ப்பராய் இருக்கிறபடியால் நான் தாழ்ச்சியடைய மாட்டேன். ஹல்லேலூயா. ஆனா காரியம் என்ன உண்டா, இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் என்பதுதான் கேள்வி. அப்படி நல்ல மேய்ப்பராக அவர் இருப்பாரா இருந்தால் மேய்ப்பன் என்ன செய்வான், அனுதினமும் ஆடுகளை மேய்ப்பான். தட்ஸ் மீன் அந்த மேய்ப்பனுடைய கண்ட்ரோலுக்குள்ள தான் ஆடு இருக்கும். ஆடு எங்க போகும் என்பது தந்திருப்பத்துக்கு போகாது, மேய்ப்பன் காட்டுற வழியில தான் ஆடு போகும். மட்டுமல்ல ஆடு கண்ட இடம் எல்லாம் போய் புல்லு மேயலாது, மேய்ப்பன் எங்கே கொண்டே விடுகிறானோ அங்கதான் மேயும். அதாவது சொல்ல போனால் 100% 100% அந்த ஆடு அந்த மேய்ப்பனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறபடியால் அந்த ஆடு தாழ்ச்சியடையவே மாட்டுது. ஹல்லேலூயா. என்ன கருமானவர்களே, கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருப்பாரா இருந்தால் நான் தேவ சமூகத்தை அறித்து சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கை ஒரு காலம் தாழ்ச்சி அடையாது, என்னுடைய வாழ்க்கை ஒரு காலம் தாழ்ச்சி அடையாது. ஆண்டவர் இயேசு நமக்கு நல்ல மேய்ப்பராக மாறட்டுமே இந்த ஆண்டு. விலகினார் ஆமே சொல்லுங்க. போகட்டும். சோ ஆண்டவர் இயேசு தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க நாம தான் வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். நாம் இருக்கிறபடி இருந்து கொண்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே முடியாது. சிந்திப்போம், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு வழிகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சோ ஒரு 7 காரியங்களை நான் புறக்கி எடுத்திருக்கிறேன் வேதத்திலிருந்து. சீக்கிரம் போற நேரம் போய் கொண்டிருக்கபடியால் நீயும் நானும் நான் உங்களுக்கு பேசுறது, ஐ மீன் நானும் இவர்களை சிந்திக்கிறேன், உங்களுக்கு பேசும்பொழுது நானும் கற்றுக்கொள்கிறேன். வேதத்தை நான் தேடும் போது பொதுவாக பிரசங்க மாதிரி இருக்கிற ஒரு டெம்டேஷன் என்ன தெரியுமா, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற மைண்ட் தங்களை இழந்ததற்கு சந்தர்ப்பம் இருக்கு. அவதான் அவர் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி அதுக்கு என்ன செய்யறாராம், தன் சரீரத்தை ஒதுக்கி கீழ்படுத்துறார். இட் இஸ் நாட் ஈஸி திங். சொந்த சரீரத்தை சுய வெறுப்பு வெறுப்புகளுக்கு விலக்கி கீழ்படுத்துறது என்பது இலகுவான ஒரு காரியம் இல்லை. பவுல் செய்திருக்கிறார், எனக்கு நாமமாக இருந்தவைகள் அவைகளோ, எனக்கு பெருமையாக இருந்தவைகள் அவைகளோ, ஒரு காலத்தில் நான் பெருமையாக எண்ணினவைகளும் பெருமையாக சேர்த்து கொண்டவைகளும் பெருங்குடி மகன் என்று வாழ்ந்த எனக்கு இருந்த மேன்மை எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசுவுக்கு என்னை அர்ப்பணித்த போது அவை எல்லாம் எனக்கு குப்பையா. இதெல்லாம் ஒரு தேவ மனுஷன் இல்லையா, நம்மள இன்னும் பறவைலாம் கட்டிப்பிடிச்சிட்டே இருப்போம். நான் யார் தெரியுமா, மீதியை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. ரைட், நாம் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் வாழ தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேதம் நமக்கு தருகிற சில வெளிச்சங்கள் அதாவது நிபந்தனைகளை நாம் கூர்ந்து கவனிப்போம். நன்றாய் தயவு செய்து என்னோட கவனிங்க, உங்களுடைய சிந்தனைகளை அங்கு மிக அலைய விடாதேங்க, கொஞ்சம் அமர்ந்திருந்து தேவ வசனத்தை கேளுங்க. உள்ள போக தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு உள்ள போக, நம்முடைய ஆவிக்குள்ள பிரவேசிக்கட்டு, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும் பாருங்க. ஏன்னா தேவனுடைய வசனத்துக்கு அந்த வல்லமை இருக்கு. ரைட், நாம் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக வாழ ஆண்டு சில நிபந்தனைகள் நமக்கு சொல்லி வைத்திருக்கார். அநேக காரியங்களும் வேதத்தை நான் பார்க்கிறேன், எதை எடுக்கிறது எனக்கு போராட்டம், ஆனாலும் ஒரு அளவு ஆண்டோட கிருபோடு சில 7 காரியங்களும் புடைக்கிறது அவைகளே சொல்லி முடிக்கிறதுக்கு நமக்கு சைட் காணுமோ தெரியாது. ஐ ட்ரை டு ஃபினிஷ் இட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். ரைட், சீக்கிரம் போகுமே படிங்க. இப்ப இதுக்கு முதல் ஒரு காரியம், இதுக்குள்ள போறதுக்கு முதல் இந்த பைபிள்ல நீங்க அடிக்கடி பார்த்திருக்கீங்களே, பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள், வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தட். ஆசீர்வாதம் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆனா பாக்கியவான்கள் என்ற வார்த்தைகளை நாம் சிலத்தில் கவனிக்க தவறு விடுறோம். பாக்கியவான்கள் என்றால் அர்த்தம் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஹலோ ஹலோ உலகின் ஆமை சொல்லுங்க. ஆகவே இனிமே நீங்கள் பைபிளை நீங்கள் படிக்கும் போது எங்கெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அர்த்தம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ரைட். மத்திய ஐந்தாம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னு சொன்னா என்ன அங்க வருது? மலை பிரசங்கம். அவர் திரளான ஜனங்களை கண்ட போது மலையின் மேலே ஏறினார் என்று. வாய் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பதற்காக முதலாவது அவர் சொன்ன வார்த்தை என்னங்க? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர். உண்மையான இதெல்லாம் விளங்கப்படுத்த சொன்னா எனக்கு குறைஞ்சது 3 மணி வேண்டும் காரியங்களை நான் புரிந்து கொள்வது. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே. The people who believe in God, when they have a poor spirit, அவர்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆவியிலே எளிமை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே எளிமை தானாகவே கரை புரண்டோடும். பாருதான் பிரச்சனையே இருக்கு. இவனுடைய ஆவியிலே கவனம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஏராளம் வசனங்கள் இருக்கு. இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான். அவர்கள் தேவனை தரிசி. இன்றைக்கு இருதய சுத்தம் தான் நாளைக்கு நான் ஆண்டவரை தரிசிக்க போறது. பாருங்க, இன்றைக்கு நான் ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், பற்பல பாஷைகளை பேசலாம், பல வரங்கள் செயற்படலாம். இட் இஸ் நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த திங் என் இருதயம் தேவ பார்வையிலே சுத்தமாக இருக்கிறதா? இன்றைக்கு நான் சுத்தமாக இருந்தா தான் நாளைக்கு நான் தேவனை தரிசிக்க முடியும். சுத்தமுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். சொல்லலாம் பாடலாம், ஆனால் நம்முடைய பாடல்கள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஊழியங்கள், whatever anything தேவனுக்கு பிரியமாக இருக்கணுமா இருந்தால் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். சரி, ஒரு ஆமை சொல்லுங்களேன் சொல்லுங்க. சரி, அந்த அதிகாரத்தில் இங்க பல பாக்கியவங்களை பார்க்கலாம். அதையெல்லாம் நான் விளங்கப்பட்ட நேரம். இப்ப நாம் கவனிக்க வேண்டிய நம்முடைய கவனத்தை திருப்ப முடிய முதலாவது, நாம் ஆசீர்வாதமாக வாழ்றதுக்கு முதலாவது நிபந்தனைக்கு நாம் கதை சொல்ல போறோம். திருப்ப யாக்கோபு எழுத நிருபம், சீக்கிரமா போவோம். யாக்கோபு எழுத நிருபம் 5 அதிகாரம் படிங்க. 7 இருந்து யாக்கோபு நிருபம் 5 அதிகாரம் 7 வசனத்திலிருந்து சீக்கிரமாய் போவோம்.
இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சௌமியமாய் இருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாது இருங்கள். இதோ நியாயாதிபதி வாசல்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்க தரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள்
என்கிறோமே. கவனிங்க, இந்த 7 வசனத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து எழுதிக்கிட்டே வர 11 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை எப்படி என்று சொல்றாங்க? பாக்கியவான்கள். ஹலோ, இதை கவனி. நீங்க எனக்கு தெரியும் எல்லாரும் வாசிச்சிருப்பீங்க பெரும்பாலும். ஆனா எப்படி வாசிச்சோம் என்பதுதான் கேள்வி. இல்ல, பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே என்று சொல்லிட்டு யாக்கோப் சொல்றார், யோபின் பொறுமையை குறித்தும் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் பார்த்திருக்கிறீர்கள். நாம் இந்த உலகத்தில் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமா இருந்தால் கவனிங்க, நமக்கு தேவை முக்கியம். சொல்லுங்க, இதுக்கு பொறுமையா இருக்கிறீங்க இல்லையா? என்ன தேவை? பொறுமை இல்லை இல்ல என்ன? அதுதானே, எனக்கு தெரியும் நம்ம எல்லாருக்கும் பொறுமை இருக்கு. ஆனால் வாட் தி பைபிள் சேஸ், நீடிய பொறுமை, லாங் சஃபரிங், இதுதான் பிரச்சனையா இருக்கு. இந்த டாபிக் கூட நான் முடிக்கலாம், ஆனா மிச்சத்துக்கு போது நீடிய பொறுமை. ஹலோ, இதற்கு யாக்கோபு யோபுவை கொண்டு வருவார். நீடிய பொறுமையாக இருந்த ஒரு மனுஷனை நமக்கு கண்ணுக்கு முன்பாக கொண்டு வருவார். இன்னைக்கு அவரை போல நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏற்படவில்லை, அவர் அனுபவித்தது போல துன்பங்களை நாம் அனுபவிக்க இல்லை, அவருக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்புகள், அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள், அவர் அனுபவித்த கஷ்டங்கள் நாம் ஒருவரும் அப்படி அனுபவிக்க இல்லை. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் நீடிய பொறுமையாக இருந்திருக்கிறாரே, அவர் அப்படி நீடிய பொறுமையாக இருந்தபடியால் கர்த்தருடைய செயலையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதை படிச்சிருக்கோம். யோபம் சீக்கிரம் போயிருவோம். யோபு 42 அதிகாரம் சீக்கிரமா, யோபு 42 பன்னெண்டு பாருங்க. யோபு 42:12 சீக்கிரமா பாருங்கல்ல, 42:12 யோபு புஸ்தகம்.
கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆட்டு வதித்தார். 14,000 ஆடுகளும் 1,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளும் ஏமிமாள் என்றும் இரண்டாம்.
அதாவது யோபுடைய முன்னிலைமையிலும் பார்க்க பின்னிலைமையை தேவன் நேசிதாரம் ஆசீர்வதித்தார். வை அவன் நீடிய பொறுமையோடு அவன் இருந்திருக்கிறான். ஐயா, உபத்திரவத்திலே, சோதனையிலே, பாடுகளிலே, வேதனையிலே, கஷ்டங்களிலே, இழப்புகளிலே, முறுமுறுப்புகளின் மத்தியிலே, மனுஷனுடைய நெருக்கங்களின் மத்தியிலே அவன் எப்படியாக இருந்திருக்கிறான்? நீடிய பொறுமையாக இருந்திருக்கிறான். ஒரு பக்கம் இழப்பு, மறுபக்கம் அவனை புரிந்து கொள்ளாத அவனுக்கு மிக வேண்டிய நபர்கள், அவன் வாழ்க்கையில இழக்கக்கூடாத எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக இழந்து நிற்கிறான். அன்பாய் ஆசையாய் பெற்றெடுத்து வளர்த்த அருமையான குமார குமாரத்திகள் எல்லாரும் இழந்து போகிறான். சேர்த்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். திடீரென ஏற்பட்ட இந்த காரியங்கள் அவருடைய உள்ளத்துக்கு வேதனை. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் அவனை விளங்கிக் கொள்ளாத அவனுக்கு மிக வேண்டிய முக்கியமான நபர்கள், அவர்களால் அவன் அனுபவித்த வேதனைகள் இன்னும் அதிகமாக காணப்படுகிறது. அதாவது அவருடைய சொந்த மனைவி கூட அவனை விளங்கிக் கொள்ளல. இந்த சூழ்நிலையில எல்லாம் போயிட்டது. இந்த சூழ்நிலையிலே அவன் கைகளை திடப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் அங்கே இருந்திருப்பாரா? இருந்தால் அது வேறு யாரும் இல்லை, அவருடைய மனைவிதான். அவர் தான் அந்த இடத்தை எடுத்திருக்க வேண்டும். ஏன்னா அவனுக்கு ஏற்பட்டிருக்க இழப்பு, பேரிழப்பு, நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அவனுடைய வாழ்க்கையில அலைமோதி இடிந்து போயிருக்கிறான், உள்ளம் நொறுங்கி போயிருக்கிறான். அந்த நேரத்திலே அவனை திடப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் இருக்குமாறு இருந்தால் அந்த இடத்திலே அவருடைய மனைவியை தவிர வேற யாரும் இருக்க முடியும். ஆனாலும் இதுவும் அவனுக்கு மாறி போயிடுச்சு. அவள் மனைவி வந்து சொல்றார், இனியும் இன்னமும் ஒரு உத்தமத்தில் நீ உண்மை உறுதியாக இருக்க போறீங்களா? இன்னும் நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்க போறீங்களா? இன்னும் நீங்க உண்மையாக தேவனை சேவிக்கத்தான் போறீங்களா? இன்னும் நீங்க இந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்யத்தான் வேண்டுமா? சேர்த்து சேர்த்து என்று ஓடுறீங்களே, ஊழியம் ஊழியம் என்று ஓடுறீங்களே, போதும். நீ நம்மன ஆண்டவரை தூசி செத்துப்போம். நீ சாஸ், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சொந்த புருஷனையே பார்த்து மனைவி சொல்றார், செத்துப்போ. ஏன் தெரியுமா? ஒரு காலத்துல உன்னை விரும்பித்தான் நான் கட்டினேன். ஆனா இப்ப நீ விரும்பத்துக்கு ரூபம் இல்லப்பா. உன் சரீரம் முழுக்களும் என்ன பருக்கள். I cannot live with you anymore. ஆகவே உன் தேவனை தூசி செத்து போ. யோசிச்சு பாருங்க எப்படி எழுந்திருக்க முடியும் உள்ள. ஆனாலும் ஆனாலும் அவன் நீடிய பொறுமையோடு இருந்திருக்கான் பாருங்க. இஸ் இட் பாசிபிள்? எஸ். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் மோதின உடனே நம் சுய கட்டுப்பாடையே நாம் இழந்து விடுறோம் பாருங்க. கோபிக்கிறோம், வாயில இருந்து வருகிற வார்த்தைகள், பக்தியாக இருந்தார்களே, பரிசுத்தமாக வாழ்ந்தார்களே, தேவனுக்கென்று ஓடினார்களே, இப்ப என்ன நடந்தது? ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள், அவருடைய வாழ்க்கையில மோதி அடிச்ச அலைகள் அவர்களை இப்படி பேச வைக்கிறது. எனக்கு அருமானவர்களே, ஆகவேதான் பைபிள் சொல்லுகிறது, பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆண்டு நீ ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா? இந்த ஆண்டு தேவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டுமா? ஒன்று செய், தீர்மானி. ஆண்டவரே, சூழ்நிலைகள் என்னை வாரிக்கொண்டு போகாதபடி நான் உமக்கு முன்பாக நீடிய பொறுமையாக இருக்க என்ன நான் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. என்ன கவனிங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பது இலகுமானது இல்லை. எந்த ஒரு நன்மையும் நாம் இலகுவிலை பெற்றுக் கொள்ளவே முடியாது. இது இம்பாசிபிள். பட்டம் வேணுமா? நல்ல வேலை வேணுமா? நன்றாய் கடினமாக படிக்க வேண்டிதான் இருக்கு. படிக்காமல் ஒரு நல்ல வேலைக்கு நாம் போக முடியாது. கடினமாக நாம் உழைக்காமல் நாம் வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை நாம் உயர முடியாது. சோ எந்த ஒரு நன்மைக்கும் நாம் கஷ்டப்பட வேண்டிதான் இருக்கு. ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணுமாக இருந்தால் நாம் சில இடங்களிலே போராடத்தான் வேண்டி இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு தான் போராட்டம் உண்டு. உலகத்தில் இருக்கவனுக்கு போராட்டம் இல்லை. அவன் எப்படி வாழ்ந்துட்டு போவான்? அவன் நேற்றத்துக்கு ஏற்றபடி வாழ்க்கையை மாற்றிக்கொள்வான். இலங்கையில ஒரு சொல்லுவாங்களே என்று பச்சோந்தின்னு சொல்வார். நான் இந்த எனக்கு தெரியாது பச்சோந்தி என்ன வடிவா, இந்த வாய்ப்பிட்டு வாடி தருணம் பச்சோந்தி. அது என்ன இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறத்தை மாத்திக்கொள்ளுவான். அது பிழைக்க தெரிந்தது பாரு. அது போல சிற்றர் நேரத்துக்கும் இடத்துக்கும் சமயத்துக்கும் ஏற்றபடி தங்களை மாற்றிக்கொள்வார்கள். எனக்கு அருமானே, தேவனால் நீ தெரிந்து கொள்ளப்படுறதுக்கு முன்பு நீ அப்படி வாழ்ந்திருக்கலாம், ஆனா இப்போதும் நீ அதே வாழ்க்கை வாழ்வாயாக இருந்தால் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டான். இதுக்காகத்தான் நான் சொல்றேன், ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு வழிகளை நாம் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் இருக்கிறபடியே இருந்து கொண்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதிக்க, how it should be possible? Let us change ourselves. பொறுமையாய் இருக்கவர்களை பாக்கியவான். என்ன கவனிங்க, பொறுமையாக இருக்கிறவர்கள் முறுமுறுக்க மாட்டார்கள். யோபு முறுமுறுத்ததாக தெரியல. அவனுக்கு முதல் ஆறுதலாக இருக்கக்கூடிய மனைவி தவறிதான். அடுத்த கட்டம் யார் தெரியுமா? அவனுடைய நண்பர்கள். வேத சொல்றது அவனுக்கு மூன்று நண்பர்கள் இருந்தார்களா. அவர்களால் நல்ல நண்பர்கள் போலதான் இருந்தார்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட சம்பவம் வந்த போதுதான் நண்பர்களே எப்படிப்பட்டவர்கள் என்பதை இனம் கண்டுகொள்ள கூடியதா இருந்தது. ஈவன் யோபுக்கு கூட யோசிப்பார்கள். இதுக்காக தான் நான் நெடுக சொல்றது, ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் நாம் எல்லாரும் நல்லவர்கள் தான், ஆனால் வாழ்க்கையிலே வருகிற சில காரியங்கள் சில சம்பவங்கள் தான் நாம் யார் என்பதை வெளிப்படுத்தும் பார்க்க விளங்கின ஒரு ஆமை சொன்னேன். யோபுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தார்கள் மூன்று பேர். ஆனால் அவன் வியாதிப்பட்டு நிலத்திலே இருந்து மனநிலை இருந்து அவன் ஓட்டி எடுத்து சுரஞ்சிட்டு இருக்கிறான், சுரண்டிட்டு இருக்கிறான். வளமாய் வாழ்ந்தவன், வசதியாய் வாழ்ந்தவன், ஆனா இன்றைக்கு திடீரென்று அவனுக்கு ஏற்பட்ட சோதனைகளா வியாதிப்பை எல்லாவற்றையும் விளந்து
வியாதிப்பட்டு ஓட்டியெடுத்து சுரண்டி தன்னந்தனியனாய் புழுதியிலே உட்கார்ந்திருக்கார். வந்தார்கள் மூன்று நண்பர்களும், கேள்விப்பட்டு வந்த மூன்று நண்பர்களும் அவனை தேட்டி இருக்க வேண்டும், அவனை ஆறுதல் படுத்தி இருக்கணும், மட்டுமல்ல அவனை தேவனுக்குள்ள ஊன்ற கட்டி இருக்கணும். அதான் உண்மையான ஒரு நல்ல நண்பன். அவன் எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாக தனிய விடப்பட்டவனாக புழுதியிலே உட்கார்ந்து சுகத்தையும் பலத்தையும் இழந்தவனாக தவித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த மூன்று நண்பர்களும் வந்து அவனை இன்னும் வேதனைப்படுத்தினார்களே ஒழிய அவனை தேவனுக்குள்ள ஊன்ற கட்டையில். ஆகவேதான் யோபு தன் வாயை திறந்து ஒரு மறக்க முடியாத வார்த்தையை தன் நண்பர்களை குறித்து சொன்னார். என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குற தேத்தரவார்கள். இதை சிலர் அப்படித்தான் தேற்றுறது போல இருக்கும், ஆனால் அவருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை உரைக்க வைக்கும். அவன் இருந்த சூழ்நிலையிலே அவருடைய நண்பர்கள் அவனுக்கு உதவி செஞ்சிருக்க, ஆறுதல் சொல்லியிருக்கணும், அரவணைத்திருக்கணும், தேவனுக்குள் அவருடைய கரத்தை பலப்படுத்தி இருக்கணும். ஆனால் அவர்களும் அவனுக்கு விரோதமாக எழுப்பி என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீ செய்த அக்கிரமத்துக்கு, நீ செய்த அநியாயத்துக்கு தக்க தண்டனையைத்தான் நீ அனுபவிக்கிறாய். அதாவது அர்த்தமில்லை, யோவே நீ பாவம் செய்தாய், ஆவிதான் தேவன் உனக்கு இந்த தண்டனையை அனுபவித்திருக்கிறான், ஆவே நீ அனுபவி என்று சொல்லி நண்பர்களும் அவனை பார்த்த அப்படி அது அவனுக்கு இன்னும் வேதனையாக இருந்தது. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு நீடிய பொறுமையாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமானவர்களே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செய்கையின் முடிவையை நீங்கள் கவனித்துக்க. நடந்தது என்னங்க? மனைவி விளங்கிக் கொள்ளலத்தான், நண்பர்களும் விளங்கிக் கொள்ளலத்தான், பிள்ளைகளை இழந்தான் தான், சொத்துக்களை இழந்தான். ஆனாலும் அவன் நீடிய பொறுமையோடு மட்டுமல்ல, தன் தேவன் மேலே வைத்த அன்பையும் விசுவாசத்தையும் கைவிடவே இல்லை. பாருங்க, முடிவு என்ன? இரட்டிப்பாக தேவன் அவனை ஆசீர்வதித்து அதே இடத்தில் அவனை உயர்த்தினார். பாருங்க, சரியான ஒரு ஆண்டு சொல்லுங்க, இந்த ஆண்டவர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் நீயும் நானும் பொறுமையாக இருக்கோ எழுதுறார் முதலாவது அதிகாரத்திலே, சகோதரரே, ஐ மீன் பேசுறதுக்கு தாமதமாய். முதலாம் அதிகாரம், முதலாம் அதிகாரம்.
ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும்,
கேட்கிறதுக்கு தீவிரமாயும்,
பேசுறதுக்கு பொறுமையாயும்,
பேசுறதுக்கு பொறுமையாயும்,
கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவுள்.
அட 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 அட, எத்தனை வசனம் கேட்கறீங்களோ, ரைட், 1:19 கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், ஹலோ, 1:19, சகோதரரே பேசுறதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க, கேட்கிறதுக்கு தீவிரமா இருங்க, கோபிக்கிறதுக்கு தாமதமா இருங்க. ஆனா நம்முடைய நிலைமை மாறி இருக்குது இல்லையா? ஞானம் உள்ளவன் எப்பயும் கேட்கிறது தான் தீவிரமா இருப்பான். அவசரப்பட்டு பேசுறவர்கள் ஈற்றில் கஷ்டப்பட்டதை நம்முடைய கண்களாலே நாம் பார்த்திருக்கோம். நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, பேச சொல்றது கேட்கிறதுக்கு தீவிரம். இன்னொருவரோடு நீங்க கதைக்குமா சொல்றது கேளுங்க, தி காட்ஸ் பீப்பிள், இன்னொருவரோடு நீங்க நேரிலேயோ டெலிபோன்லயோ பேசும் போது எப்போதும் நீங்கள் அதிகமாக கதைக்கிறதுக்கு தீவிரிக்காது. மறுபக்கத்தில் சொல்லப்படுறது கொஞ்சம் கேளு, கேட்டதன் பின்பு பேசு. அப்பொழுது அநேக தீமைகளுக்கு விலக்கி உங்கள் வாயை காத்துக்கொள்ள முடியும். மட்டுமல்ல, அவசரப்பட்டு பேசுறவர்கள் அநேகர் வெட்கப்பட்டு போனதை நாம் பார்த்திருக்கேன். பொதுவாக நாம் மட 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 மடன்னு கதைக்கத்தான் தீவிரப்படுவோம். கேட்கிறதுக்கு நாம பொறுமையா இருக்கிறது இல்லை. வேதம் என்ன சொல்றது? கதைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு கதை, பொறுமையா கதை. நீ என்ன பேசுகிறாய், நீ என்ன கதைக்கிறாய் என்பதை சிந்திச்சு கதை, யோசித்து பேசு.
ஏனென்றால் நீ போட்டுவிட்ட வார்த்தையை திரும்ப எடுக்க முடியாது. கர்த்தர் மன்னிப்பார், ஆனா ஜனங்களுக்குள்ளே உன்னை கொடுத்து இருக்கிற காரியம் இலகுன நீங்காதப்பார், அது உனக்கு கரையாக இருக்கும். Sometimes I am also crying. நான் எனக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்களும் சில நேரத்தில் நான் பேசி பேசின வார்த்தைகளை வீட்டில் போயிருந்து யோசிச்சு ஏன் இப்படி கதைச்சு, ஏன் இப்படி சொன்னேன், யோசிக்காம இப்படி கதைச்சிட்டேன். என் நன்னையே நான் நொந்து கொண்ட அனுபவங்கள் அநேகம் என் வாழ்க்கையில் உண்டு. தங்கள் வாயை காத்துக்கொள்றவர்கள் தன் பிராணை காக்கிறான் என்று வேதம் சொல்றதில்லை. உடைய நாமடி காத்துக்கோ. உனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை வேணுமா இருந்தால் பொறுமையாக, அவசரப்பட்டு காரியங்களை கதைச்சு குழப்பார். Don't try to interfere others later. மற்றவருடைய காரியங்களில் அவசரப்பட்டு தலையிடார், நுழையார், தலையை போட்டு கொடையார். Should be careful. நம்மை குழப்பி மற்றவர்களை நாம் குழப்பக்கூடாது. அவன் நாம் கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்கும். பேசுறதுக்கு பொறுமையா இருக்கும். என்ன காரியம் தான் கேளுங்க, இந்த ஹேண்டி நான் ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தயவு செய்து இந்த ஹேண்டியை சேவிஸ் டைம்ல யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு நீங்க அதுக்காக தான் கடைசியாக எழுதி ஒருத்தவங்களுக்கு இருக்கு பாருங்க வாசல். கடந்த வாரம் நான் ஒரு சங்கியை படித்தேன், இந்திய விஞ்ஞானிகள் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடித்தது. என்ன தெரியுமா, அதிகமாக செல்போன் பேசுறவங்களுடைய வாயில புற்று நோய் வருது. கொஞ்சம் கவனமா இருங்க, வேணுமென்ன வாங்க, நான் சயின்ஸ் மெடிசின் தரேன் உங்க கையில். விஞ்ஞானம் நல்லதுதான், அதை எப்படி பாதிக்கணும்னு தெரியாவிட்டால் அது நமக்கே பாதிப்பா பாரு. பொறுமையாக இருக்கவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம். என்ன கருமானவர்களே, கேட்கறதுக்கு தீவிரமா இருப்போம், பேசுறதுக்கு பொறுமையா இருப்போம், அடுத்தது கோபிக்கிறதுக்கு தாமதம். எந்த இடத்துல நாம தீர்மானம் எடுக்கிறோமோ அந்த இடத்தை சரிப்படுத்துறதுக்குண்டே ஒரு சோதனை வரும் பாருங்க. நாம் பொறுமையா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு டெம்டேஷன் வரும். நாம் கோபிக்க கூடாது, அதுல கொஞ்சம் தாமதமா இருக்கும்னு சொன்னா அதுக்கென்று ஒரு போராட்டம் வரும். நான் சொன்னேன் பாருங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பது இலகுவானது அல்ல. ஆனா ஆண்டவர் நமக்கு ப்ரோமிஸ் பண்ணியிருக்கார், நாம் ஆசீர்வாதமா இருக்கும். பொறுமையாய் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். போகட்டும், நேரம் போது. இரண்டாவது காரியம் உபாகமம் 28:1-2 படிங்க. உபாகமம் 28:1-2.
இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னை வந்து உனக்கு அளிக்கும்.
என்ன கவனிங்க, உங்க எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியுமே இந்த அதிகாரம், இதுல சாபங்களும் ஆசீர்வாதங்களும் அடங்கிய இந்த அதிகாரம். ஆனதுல ஆச்சரியம்ல தெரியுமா, ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்ட வாக்கியங்களும் பார்க்க சாபங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகளும் அதிகமாக இருக்கு. சாவதை நான் சொன்னேன், நாம் ஆசீர்வாதமாக வாழ்றதும் சாபமாக வாழ்றதும் நம்முடைய தெரிந்தெடுப்பு அடிப்படை தான் இருக்கு. சோ ரெண்டாவது, நாம் ஆண்டவரால் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமா இருந்தால் கட்டளையின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கணும். ஆண்டவருடைய கற்பனையின்படி வாழ கவனமா இருக்கணும். நீ உண்மையாய் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயா இருந்தால் சொல்லப்படுறது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில வந்து பலிக்கும் சொல்லி, நீ கையிட்டு செய்யும் வேலை எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கும் அவளை செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். என கவனிங்க, நாம் தேவனால ஆசீர்வதிக்கப்படுவோமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாக கவனித்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க. சில வார்த்தைகளை நாம் கை கொள்கிறோம், சில வார்த்தைகளை நாம் விட்டுவிடுகிறோம். நம்முடைய விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையிலே தேவ வசனத்தை நாம் கை கொள்வோமாக இருந்தால் வாழ்வோமா இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு இடமே இல்லை. கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் கை கொண்டு நடந்தால்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நாம் ஏன் இப்படி உட்கார்ந்திருந்து தேவனுடைய செய்தியை கேட்கிறோம்? நாம் அதை கேட்டு அதன்படி வாழ்வதற்கா, அதை கை கொண்டு ஜீவிப்பதற்கா? தேவ வசனத்தை கை கொள்வதற்கு ஒரு தெரிந்தெடுப்பு தேவையில்லை. நாம் கேட்கிற வார்த்தைகளை நாம் கை கொண்டு வாழ, அதுக்காகத்தான் நான் சொல்றது படி தேவனுடைய வார்த்தை. வீட்டை உட்கார்ந்து வாசி தேவனுடைய, அலைஞ்சு தெரியாது, அங்கும் இங்கும் அலையாது, கண்ட இடங்களுக்கு போகாத, கண்ட காரியங்களை கதைக்காத, கண்ட காரியங்களை தலையிடாத, உட்கார்ந்து இரு வீட்டுல படி தேவனுடைய வார்த்தை எடுத்து வாசி, அதை நேசி. சங்கீதம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து துன்மார்க்கோட ஆலோசனைபடி நடவாமல் பாய்வோட வழியில நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் உட்காரத்தில் உட்காராமல் கத்தடைய வேதத்தில் தியானமா இருந்து இரவும் பகலும் அதில் கத்தடத்தை பிரியமான இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன், அவன் செய்வதெல்லாம் அவன் கைது செய்வதெல்லாம் வாய்க்கும் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவுடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எழுதப்பட்டிருக்கு. அவன் நீக்கார்கள் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இணங்குதூரா மதுரம் மரம் போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நன்மை எது, தீமை எது, சரி எது, பிழை எது, நல்லது எது, கெட்டது எது, உனக்கு ஏற்றது எது, தகாதது எது என்பதை கண்டுகொள்வதற்கு நாம் எங்க போகணும்? தேவனுடைய வார்த்தைக்கு பொறுத்து ஒரு வழி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை இங்கே நாம் திறக்கிற பைபிளை திரும்பவும் ஞாயிற்றுக்கிழமை வந்து நாம் திறக்க கூடாது. வீட்டிலே வைத்து நாம் வேதத்தை எடுத்து வாசிக்கணும், படிக்கணும், அவர்களை உற்று நோக்கணும், கை கொள்ளணும். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பான்னு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி நாம் கை கொள்ளாமல் போனால் என்ன நடக்கும் என்பதையும் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவ வசனத்தை நாம் கருத்தாய் கை கொள்ள வேண்டும். மூணாவது காரியம் என்னவென்றால், நீதிமொழி 22:9 சீக்கிரமா போவோம். நீதிமொழி 22:9,
கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான்.
கருணை கண்ணன், அருமையாக தமிழ் எழுதிக்காங்க பாரு. கண்களிலும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? ஹலோ ஹலோ, கொஞ்சம் போட்டு சீக்கிரம் முடிச்சிடும். கண்களிலும் வெரைட்டி இருக்கு, வித்தியாசம் இருக்கு. கருணை கண்ணன் எவ்வளவு அருமையான ஒரு பெயர் பாருங்க. என்ன செய்யப்படுவானா? ஆசீர்வதிக்கப்படும். ஏன்? தன் ஆகாரத்தில் பகிர்ந்து கொடுக்கிறான். அதாவது தனக்கு உண்டானவைகளில் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற பக்குவம் உள்ள இருதயம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். ஹலோ, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவார். வாட் த மீனிங்? தன் ஆகாரத்தில் ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு என்ன செய்யறான்? பகிர்ந்து கொடுக்கிறான். தான் உண்ண வேண்டிய ஆகாரம், தான் சாப்பிட வேண்டிய அந்த சாப்பாட்டிலே அதனை எடுத்து இல்லாதவனுக்கு என்ன செய்யறான்? பகிர்ந்து கொடுக்கிறான். அதாவது தான் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு பக்குவம் உள்ள இருதயம் உள்ள மனுஷன் தேவனால ஆசீர்வதிக்கப்படுவான். பார், உன் கைகளின் பலனை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். 128 சங்கத்தில் நாம் படிக்கிறோம் இல்லையா, கர்த்தருக்கு பயந்து அவன் மனிதன் மனுஷன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் தன் கைகளின் பிரயாசத்தை அனுபவிப்பான், சாப்பிடுவான், பாக்கியமும் நன்மையும் அவனுக்கு உண்டாயிருக்கும். அவன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள், மனைவி கணிதரும் தாழ்ச்சி செடிய போல இருப்பார் என்றெல்லாம் எழுதப்பட்டிருப்பார். என்ன கரிமானவர்களே, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். உனக்கு உண்டானவைகளிலே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயம் உனக்கும் எனக்கும் தேவைப்பார். செம்மையாவுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்றது. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவார்.
இது என்னுடையது, நான் சம்பாதித்தது, நான் கஷ்டப்பட்டு தேடினது, ஆகவே நானே இதை அனுபவித்து சாவேன் என்று சொல்றதுக்கு நீங்களே அனுபவித்து சாகலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் தேவனுடைய வசனம் என்னவென்றால் கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். என கருமானவர்களே, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஐஸ்வர்யவான் ஏழை, அவனுக்கு இந்த கண் இருக்குமா இருந்தால், அந்த ஐஸ்வர்யவானுக்கு இந்த கண் இருந்திருக்குமா இருந்தால் பாதாளருக்கு போயிருப்பான, கொஞ்சம் யோசிப்பார். ஹலோ, அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்திருக்கிறான், ஆனால் காலனிலே கிடந்த அந்த ஏழை லாசருவுக்கு தன் ஆகாரத்தில் பகிர்ந்து கொடுக்க முடியாத ஒரு வன்கண்ணனாக இருந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை தானே அனுபவித்து, தன்னுடைய செல்வத்தையும் செல்வாக்களையும் தானே அனுபவித்து வீட்டில் எங்க போய் கிடைக்கலாம் பாருங்க. இப்ப கேட்கிற அனுப்புவான் லாஸ்டர், என்ன பரிதாபம் இல்லை. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். போட்டோ அடுத்ததை நாம் பார்ப்போமே. நீதிமொழிகள் 28:20 சொல்றது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். தேவனுடைய பிள்ளைகள் உண்மையா கள்ள கள்ள உள்ளத்துல கள்ளம் இருக்கக்கூடாது, உள்ளுக்கொன்று வெளியில ஒன்று இருக்கக்கூடாது. மாய்மாலங்கள் தேவன் அருவருக்கிற காரியங்கள், உள்ளும் புறமும் உண்மையாக இருக்கணும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தேவனால பெற்றுக் கொள்வான். உள்ளங்களிலே கள்ளங்களையும் கபடுகளையும் கசப்புகளையும் பகைகளையும் தேக்கி வைத்துக் கொண்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் சொன்னால் அப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. ஒருவேளை அப்படியாக நீ வாழ்ந்தும் செல்வம் செழிப்புமாக இருக்கலாம், ஆனால் தேவனால வந்த ஆசீர்வாதம் இல்லைங்க, அது தேவனால உண்டான ஆசீர்வாதம் இல்லை. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு காரணம் அல்ல. போடு, நேரம் போடு. அடுத்தது சங்கீதம் 41:1, அதை படி. சங்கீதம் 41:1-2 மிக அருமையா இருக்கு, தயவோடு முடிக்கிறேன். சங்கீதம் 41:1-2
பெருமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர்.
பாருங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். நீங்க இத சிந்திச்சிருக்கிறீங்களா? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் ஆசீர்வதிக்கப்படும். அது என்னென்ன ஆசீர்வாதம் என்று கீழே சொல்லியிருக்கு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். நாம் பார்த்த போது தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், மட்டுமல்ல அவனை அவர் பாதுகாத்து அவனை உயிரோடே காப்பார், பூமியிலே அவன் ஆசீர்வாதமான ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான், அவன் சத்துருக்களுக்கு இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டான். அது மட்டுமல்ல, படுக்கையின் மேல், இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றிப்படுவாராம். ஹல்லேலூயா. யாருக்கு? சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ள மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? படுக்கை மேல் அவன் வியாதிப்பட்டு படுத்திருந்தாலும் கர்த்தர் அவனை தாங்குவார், மட்டுமல்ல வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் அவர் மாற்றி போடுவாராம். எப்படிப்பட்ட மனிதனுக்கு? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ள மனுஷனுக்கு, கருத்துள்ள மனுஷனுக்கு. என்ன கருமானவர்களே, பெரும்பாலும் மனிதர்கள் பலம் உள்ளவர்களோடு சேர்ந்து கொள்வார்கள், வசதி உள்ளவர்களோடு சேர்ந்து கொள்வார்கள், படித்தவர்களோடு சேர்ந்து கொள்வார்கள், நல்லவர்களோடு சேர்ந்து, ஆனால் சிறுமைப்பட்டு இருக்கிறவர்களோடு தங்களை ஐடென்டிஃபை பண்ணுவ தங்களை இனம் காட்டிக் கொள்வதை விரும்ப மாட்டார்கள். பெரும்பால் சிறுமைப்பட்டவர்கள், ஒருவேளை அவர்கள் படிப்புல குறைவாக இருந்திருக்கலாம், சரீர சுகத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், வசதி குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஞான குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், சிறுமைப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களை நேசிக்கிறார். பார், நாம் அவர்களுக்கு நம்முடைய கண்களை மறைப்போமா இருந்தால், நாளை வியாதி படுக்கையில் நாம் இருக்கும் போது ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு சொல்லுவார், சிறுமைப்பட்டவருமே நீ சிந்தையா இருந்த, நாளைக்கு வியாதியில நீ வேதனைப்படும் போது கர்த்தர் உனக்கு நன்மை செய்யும்படி இன்றைக்கு நீ ஒன்று செய், இன்றைக்கே சிறுமைப்பட்டவர்களை பார், உன் கண்களை அவர் மேல வை, கருத்தாக அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு முயற்சி செய், அப்பொழுது நீ வியாதிப்பட்டு தேவனை நோக்கி கூப்பிடுவாய், ஆண்டவர் உன் வியாதியை குணமாக்கி உன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவாராம். பாருங்க, ஹல்லேலூயா.
சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆகவே யார் எல்லாம் சிறுமை உள்ளவர்கள், சில பேர் சமுதாயத்தினால பெரிதாக மதிக்கப்பட மாட்டாங்க, ஏனால் அவர்கள் அவர்களிடத்தில் குறைவு இருக்கலாம், ஆனால் நல்லவளாக இருப்பார். நான் அப்படிப்பட்ட பலரை கண்ணால பார்த்திருக்கேன். அறிவு கொஞ்சம் குறைவா இருக்கு, விவேக குறைவு இருக்கு, ஞான குறைவு இருக்கு, காரிய சித்தி அற்றவளாக இருப்பார், ஆனா உள்ளத்திலே நல்லவளாக இருப்பார். வசதி அற்றவளாக இருப்பார், ஆனா உள்ளத்திலே நல்லவளாக இருப்பார். அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம ஏதோ விதத்தில் அவளுக்கு உதவி செய்யணும். அவர்களோடு நம்ம நாம் அடையாளப்படும். இயேசு அப்படித்தான் வாழ்ந்தார் இந்த உலகத்தில். இன்றைக்கு நாம் அப்படி இருப்போமா இருந்தால், நாளைக்கு நாம் வியாதிப்படும் போது ஆண்டவர் நோக்கி நாம் கூப்பிடும் போது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு, நாம் ஜெபத்தை கேட்டு, நம்மை வியாதி படுக்கையில் இருந்தால் நம்மை மாற்றிவிட அவர் வல்லவராக இருக்கிறார். யாவரும் பலிதரிப்போமா, தயவு செய்து.